இப்படி இருக்கும் பொழுது எட்டு அஸ்திர விதி முத்ருஜ்ய வர்த்ததே காமகாரத நசசித்திமவாப்னோதி நசுகம் நபராங்கதிம். இப்படி இருக்கும் பொழுது யஹா சாஸ்திர விதி முத்ருஜ்ய, ஒரு மனுஷன் சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை விட்டுட்டு, இங்க சாஸ்திரம்னு சொன்னா வேதம்னு அர்த்தம், சாஸ்திர யோனித்வாசகர் ஒரு அதிகரணத்துல சாஸ்திரம்னு சொன்னா வேதம்னு அர்த்தம் பண்ணியிருக்கோம். சாஸ்திரம் ருக்வேதாதி, அதான் பிரம்மமானது ருக்வேதாதிகளை சுருட்டி பண்ணியிருக்கு, அதனால்தான் சர்வஜமாச்சு பிரம்மம். பிரம்மத்தை சர்வஜம்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டு வேதாதிகளையே உண்டு பண்ணினத்தினால அது சர்வஜம். சர்வார்த்த பிரகாசகமான வேதங்களை உண்டு பண்ணினதான அந்த பிரம்மம் சர்வார்த்த பிரகாசகம் சர்வஜம் அப்படின்னு சொன்னோம். ஆகையால் அந்த இடத்துல சாஸ்திர யோனித்வாத்துல சாஸ்திரம்ங்கிற பதத்துக்கு வேதம்னு அர்த்தம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே வெவ்வேறு அர்த்தங்களும் பண்ணியிருக்கோம் வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல. சாஸ்திர திருஷ்டியாது உபதேசோ வாமதே பவது அப்படிங்கிற சூத்திரத்துல சாஸ்திரம்னு சொன்னா மகா வாக்கியங்கள்னு அர்த்தம் பண்ணியிருக்கோம். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அயமாத்மா பிரம்மா இப்படிப்பட்டதான வாக்கியங்கள்னு அர்த்தம் பண்ணியிருக்கோம். அதே போல இங்கே சாஸ்திரம்னு என்ன அர்த்தம், வேதம். என்ன சாஸ்திரமானத்தான் உங்களை இதை பண்ணுங்கோ இதை பண்ணாதீங்கோன்னு சொல்றது. நல்ல காரியத்தை பண்ணுங்கோ, நாலு பேர் சகாயம் பண்ணுங்கோ, இன்னொருத்தர் துன்புறுத்தாதீங்கோ, இப்படி எல்லாம் சொல்றது. இந்த விதி நிஷேதங்கள், விதி இதை செய் என்பது, நிஷேதம் இதை செய்யாதே என்று தடுக்கிறது, இவைகள்லாம் யாரு, வேதங்கள் சொல்றது. அந்த வேதத்துல இருக்கக்கூடியதான கட்டு கட்டளைகளை விட்டு விட்டு யஹா சாஸ்திர விதிம் வேத விதிம் வேதத்தில் இருக்கக்கூடியதான கட்டளைகளை உத்ருஜா விட்டு விட்டு வர்த்தத்தை காமகாரத அவன் பழகிறான், வாழ்க்கையை கடத்துகிறான். எப்படி காமகாரத, தன் இஷ்டப்படி தனக்கு எது இஷ்டம் இருக்கோ அப்படி பண்ணுகிறான் சார். வேதத்துல இது பண்ணு இது பண்ணாதேன்னு சொல்லி இருக்கும் பொழுது பண்ணு பண்ணாதேங்கிறத கவனிக்காமல் எது அவனுக்கு இஷ்டமோ அது அப்படி நடந்துக்கிறான். நீ இதைதான் சாப்பிடணும், இதை சாப்பிடப்படாது அப்படின்னு சொன்னா இது ருசியா இருக்கு நான் சாப்பிடுறேன் என்ன பண்றது. உலகத்துல எல்லாமே பகவத் கிருப்பேதான், பகவனால சிருஷ்டிக்கப்பட்டதான், சந்தேகம் கிடையாது. எதுவும் சிருஷ்டிச்சா எதுவும் சாப்பிட்டா என்ன சாருங்கிறாங்க, எல்லாம் ஈஸ்வரன் தானே சிருஷ்டிச்சார், சாப்பிட்டா என்ன. அவர் சொல்றாரு எல்லாம் சிருஷ்டிச்சு எதற்க சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் அதை கவனின்னு. எல்லாம் நான் தான் சிருஷ்டி பண்ணினேன், எதற்காக உனக்காகத்தான் சிருஷ்டி பண்ணினேன், ஆனா எப்ப சாப்பிடணும் எப்ப சாப்பிடப்படாதுன்னு. கத்திரிக்காயோ முருங்காயோ அமாவாசை திதி அன்னைக்கு சாப்பிடாது. நான் வார்த்தா அகம் பட்சையே கத்திரிக்காய் முருங்கா உள்ளாங்க இவைகள்லாம் அமாவாசை அன்னைக்கு சாப்பிடப்படாது. அதே போலயே வெள்ளை பூண்டு இவைகள்லாம் சாப்பிடாதேன்னு சொல்லிருக்கு. சாப்பிட்டா என்ன, சாப்பிடேன் சாப்பிட்டீங்க மறந்து போயிடும், அவ்வளவுதான். நீ வாசதெல்லாம் மறந்து போயிடும், மறந்து போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம், இவ்வளவு கட்டுப்பட்ட வாச்சு. ஆனால் வேண்டாம் சார், இப்ப வாச்சதெல்லாம் அந்திய காலத்துல ஞாபகம் இருக்கணுமா இல்லையா, கடைசி கணத்துல ஞாபகம் இருக்கணும். நீ இதெல்லாம் சாப்பிட்டேனால் மறந்து போயிடுவேன், அதனால வேஸ்ட். அதனாலதான் சாப்பிட வேண்டான்னு. உடம்புக்கு நல்லது வெள்ளை பூண்டுன்னா, கார்லிக் உடம்புக்கு ரொம்ப நல்லது, தூள சரீரம் வியாதி இல்லாம ஜீரணத்துக்கெல்லாம் நல்லது, இது வேணும் நல்லதே சாப்பிடு. ஆனா உனக்கு இது அபகாரம் பண்றது, அதனால சாப்பிட வேண்டாம். ஆகியால் ஒவ்வொரு பதார்த்தமும் பகவான் சிருஷ்டி பண்ணினார் ஒரு ஆஸ்பெக்டுக்காக, ஆனா அது சாப்பிட வேண்டாம்னு ஏன் சொன்னார், இன்னொரு காரியத்துக்காக. இப்ப நீ பிராமணனா இருக்கேன், இந்த ஜென்மாவில நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், நாலு பேர் சாயம் பண்ணி கொண்டே இருக்கணும், அதற்காக நீ இதை சாப்பிடப்படாது. அப்படி ஒவ்வொன்றுக்கும் விதி நிஷேதங்கள் இருந்துட்டே இருக்கு எல்லாத்துக்கும், அதுக்கு தகுந்தா போல பார்த்து நம்ம நடந்துக்கணும். நம்ம இஷ்டமா நடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில கெட்டு போவோம், அவ்வளவுதான். நித்ரைகுண்யே பதி விசரதாம் கோ நிஷேதா. நித்ரைகுண்யே பதி, நித்ரைகுண்யே பதியில திரிகுணாதீதமான வழியில், அதுக்கு ஒண்ணு அந்த திரிகுணாதீதமான வழி, திரிகுணங்களுக்கு உள்ள இருக்கக்கூடியதான வழி எப்படின்னு ரெண்டு இருக்கு. திரிகுணங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான வழிகள் என்ன? வேதோக்தமான விதிகள், வியாபகாரிக நிலை. நித்திரை குண்டியை பதவிக்கிறதான் ஞானம் வந்து ஜீவன் முக்தனாக இருக்கும் பொழுது. இப்ப ஜீவன் முக்தனா இருக்க விதி நிஷேதங்கள் இல்லை. ஏன் வந்து ஞானம் வந்தாச்சு. ஞானம் வந்த பிறகு அவன் எப்படி இருக்கட்டுமே, இது மேல ஒண்ணு பிறகு. ஞானம் வருவதற்காகத்தானே சொல்றது. வியாபகாரிகமான நிலையில இருக்கிறவா, பரோட்ச ஞானம் வந்த போதிலும் அபரோட்ச அனுபவம் வராமல் இருக்கிறவா, அவளுக்கு இது மறக்கப்படாது. ஞானம் வந்தாச்சு, அஞ்ஞானம் நச்சு போயாச்சு, அவளுக்கு இந்த சரீரமே தோணல, நான் எனக்குடையதான எண்ணம் இல்ல, அப்படி இருக்கிறவாளுக்கு அவள் எப்படியாவது இருக்கட்டுமே, அவளுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி ஆகாது. அதனால ஞானம் வந்தவாளுக்கு அது பாரமார்த்திக்க நில. இதெல்லாம் நம்ம மாதிரி ஞானம் வரத்துக்கு சித்தமா இருக்கிறவ, நான் தான் அதோட ஒரு ஞானம் வருது சித்தமா இருக்காது. சாதகங்களுக்கு கீழே வர்த்ததே காமகாரத நச சித்திம் அவாப்னோதி சஹா சித்திம் ந அவாப்னோதி சஹா அவன் சித்திம் உயர்ந்ததான நிலையை ந அவாப்னோதி அடைவதில்லை. ந சுகம் ந பரங்கதிம் அதோட மட்டுமில்ல, மோட்சத்தை அடையிறது மட்டுமில்ல, சுகத்தையும் அடையிறது இல்ல, பராங்கதையும் உயர்ந்ததான நிலையும் அடையிறது இல்லை. ஆகையால் நாம இத பண்ணப்படாது அப்படிங்கிற. இப்ப அதுக்கு பாட்டே பார்ப்போம். சர்வசைவ ஏதஸ்ய ஆசுரி சம்பத் பரிவர்ஜனஸ்ய, இது வரைக்கும் சொன்னதான ஆசுரி சம்பத்தை முழுக்க விட்டதனால ஸ்ரேய ஆச்சரணஸ்ய, விட்டதுமே ஸ்ரேயச ஆச்சரணம் பண்றோம். பாருங்க, யாருமே வெறுமன உட்கார்ந்து இருக்க முடியாது. கர்மகிரத்தில் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு செகண்டும் யாரும் வேலை செஞ்சுட்டே இருப்பான், சும்மா இருக்க மாட்டேன் சார். வெறுமன் வேஷம் உட்கார்ந்து இருக்கான், நான் அப்படியே உட்கார்றேன் பார், அசையாம உட்காரன் பார், உண்ணாவிரதம் காலமாவது சாயங்காலம் அசையாம அப்படியே இருந்துட்டு இருக்கார். ஆனா உள்ளூர மனசுல யார கெடுக்கிறதுன்னு பாத்துட்டு இருக்க. நீங்க ஒரு வேலையும் ஒரு எண்ணமும் இல்லாம உங்களால் இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆகையால் ஒண்ணு, இந்த ஆசுரி சம்பத்தை கெட்ட காரியங்கள் இருக்கு, இதை தடுத்ததுமே மனுஷன் என்ன பண்றான், நல்ல வழிக்கு தானா ஓடுறான். அதனால சர்வஸ்ய ஏதஸ்ய ஆசுரி சம்பத் பரிவர்த்தனஸ்ய, இந்த சர்வமாக இருக்கக்கூடியதான ஆசுரி சம்பத்தை விட்டதுமே ஆச்சரணத்திய, இதை விட்டதுமே நல்லது ஆச்சரிச்சுத்தான் ஆகணும். நீங்க அதுக்கு சாஸ்திரம் காரணம், சாஸ்திர பிரமாணாது உபயம் சக்கியம் கர்த்தும், இந்த ரெண்டும் சாஸ்திர பிரமாணத்தினாலத்தான் பண்ண முடியும். நான்யதா, அதை தவிர வேற விதமாக ஒன்னும் பண்ண முடியாது. அத ஆகையால் எஸ்ாஸ்திரேதி யாரு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான விதியை, சாஸ்திரம் வேதா, சாஸ்திரம்னா என்னது சார், சாஸ்திரம்னா வேதம்னு அர்த்தம், சாஸ்திரம் வேதா சத்ய விதிம், அது அதனுடைய விதி, அதனுடைய கட்டளை, விதினா கட்டளை. இப்ப வேதம் எப்படி சார் கட்டளை கொடுக்கும், ஒரு மனுஷனால இதை பண்ணுடா இதை பண்ணாதேன்னு சொல்லலாம், சாஸ்திரம் ஏதாவது பண்ணு பண்ணாதேன்னு சொல்லும், அது வாய் இருக்க என்ன சாஸ்திரத்துக்கு, வேதத்துக்கு வாய் இருக்க என்ன இப்படின்னு கேட்பா. இது சாதாரணமாக யோஜனை பண்றவாளுக்கு தான் இது முடியும், சாதாரணமாக சொல்றவாளுக்கு வேதம் சொல்லியிருக்கேன்னு, வேதம் எங்கே சொல்றது, வேதம் புத்தகத்தில் எழுதியிருக்கு சார், வேதம் சொல்லுமோ. அதனால கொஞ்சம் நம்ம ஞாபகம், இப்ப எஜேதான்னு சொல்றது, யாகம் பண்ணுங்கன்னு சொல்றா, மனுஷனா இருந்தா நேராக ஒரு மனுஷன் யாகம் பண்ணு அப்படின்ற, வேதம் எப்படி சொல்லும், வேதம் ஜடமான பொருளாச்சு, லெட்டர் ஃபார்ம் தானே, அது எப்படி சொல்லும், லோகத்தில் சொல்றாளே சார், சொல்றேன் சார், நீங்க யோஜனை பண்ணாலே அவன் சொல்லிட்டு இருக்கான், வேதம் சொல்லும் எப்படி சொல்லும் அப்படின்னு என்ன அர்த்தம். இந்த எகேதான்னு ஒரு பதம் இருக்கோ இல்லையோ, ஆமா, அந்த எகேதாங்கிற பதத்துல ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு, யாகம்னு ஒண்ணு, மேல தாங்கிற ஒரு பிரத்யேக், ஸோ யாகம்ங்கிறது ஆத்து, அதுக்கு மேல தானு ஒரு பிரத்யேக் நன்னா இருக்கு. இந்த யஜாங்கிற தாதுவுக்கு யாகம்ங்கிற செயல் அர்த்தம், அங்க மேல இருக்கிற தான் ஒரு பிரத்யம் இருக்கிறதுல அதுக்கு கமாண்ட் அர்த்தம். இப்ப என்ன பண்றது, யாகத்தை செய் அப்படிங்கிறது, இந்த செய்யின்னு ஒரு வார்த்தை கேட்டதுமே உங்களுக்கு என்ன ஏற்படுறது, ஓஹோ யாகத்தை செஞ்சாகணும், யாகம் செய்வது எனக்கு இஷ்டம் அப்படிங்கறது ஐடியா உண்டாருது உங்களுக்கு. ஆகையால் அங்கே மனுஷன் இல்லாத போனாலும் அந்த எதே தாங்க உங்க காதல கேட்ட மாத்திரத்தினால அங்கே தாங்கிற பிரத்யேகத்தினால ஒரு மனுஷனுக்கு ஒரு ஏவுதல் ஏற்படுகிறது. ஒரு மனுஷன் ஒரு அப்பா பையனை பார்த்து இதை பண்ணு அப்படின்னு சொன்ன கேட்ட மாத்திரத்தினால பையன் என்ன நினைக்கிறான், அப்பா இதை என்ன பண்ண சொல்றார், இதை நான் பண்ணுவது அப்பாவுக்கு இஷ்டம், நான் பண்ணாத பண்ணா அப்பாவுக்கு கவலை ஏற்படும், அப்பா மனசு கஷ்டப்படுறது எனக்கு இஷ்டம் இல்லை, இத்தனையும் நினைச்சுட்டு அப்புறம் பண்றான். அதே மாதிரிதான் எதேதான் சொன்னதுமே அந்த தாங்கிற பிரத்தியமானது தூண்டுகிறதாம். அதனால அந்த தாங்கிற பிரத்தியத்துக்கு சாப்தி பாவனான்னு பேர். அந்த சாப்தி பாவனை வந்த பிறகு இந்த மனுஷன் இடத்துல ஒரு செயல் உண்டாகிறது. எழுது போய் கட்டையெல்லாம் கொண்டு வந்து, செங்கல் கொண்டு வந்து, நெய் கொண்டு வந்து, புட்பத்தை கொண்டு வந்து, மந்திரங்கள்னால சொல்லி அதை பண்றான். இதுக்கு ஆர்த்தி பாவனான்னு பேரு. சாப்தி பாவனா ஆர்த்தி பாவனா ரெண்டும் அந்த தாங்கிற பிரத்யத்தில் இருக்கிற ரெண்டு ஆஸ்பெக்ட்னால சொல்லப்படுறது. சோ யாக விஷயக்கமான பாவனா இதுதான் அந்த விதியினுடைய மெத்தட். அங்கே மனுஷன் இல்லாத போனாலும், சொல்லக்கூடியதான வியக்தி இல்லாத போனாலும், எதைதான் கேட்ட மாத்திரத்தினால் நமக்கு ஏற்படுறது விதின்னு பேர். விதிங்கிற பதத்துக்கு இது அர்த்தம். அதான் விதி கர்த்தவ்ய அகர்த்தவ்ய ஞான காரணம். இதை நான் செய்யணும், இதை நான் செய்யப்படாதுங்கிற காரணம். ந பிராமணம் அந்யாது, பிராமணனு கொண்டப்படாது, ந சுதாம்பி பேர் கண்டு குடிக்கப்படாது, நான் தம்பதே பொய் சொல்லப்படாது. பொய் சொல்லப்படாதுன்னா பொய் சொன்னால் உனக்கு அனிஷ்டம் வரும் அப்படிங்கிற வரைக்கும் அர்த்தம். அதுதான் கர்த்தவ்ய அகர்த்தவ்ய ஞான காரணம் விதி பிரதிஷேதாக்கியம். இதுதான் விதி கமாண்ட், பிரதிஷேதம் நெகேஷன் அப்படின்னு சொல்றது. விதி பிரதிஷேதாக்கியம் இவைகளை புத்ருஜ்ஜ்வா வேதங்களை சொல்றதை விட்டுவிட்டு வர்த்ததே காமகாரத, வர்த்ததே வாழ்கிறான் எப்படி சார், காமகாரத அவன் மனசு மனம் போன போக்குல அப்படி காம பிரயுக்த சன்னு. மனசுனா என்ன சார், ஆசைதான். ஆசையை ஜெயிச்சேன்னா மனசு முழுக்க ஜெயிச்சாச்சு. அதனால மனசுக்கே காமம்னு பேர், காம பிரயுக்த சன்னு சஹா சித்திம். இது விட்டானேயானால், சாஸ்திர பிரகாரமா போக ஆரம்பிச்சானேயானால் புருஷார்த்த யோக்யதாமா ப்னோதி. இதற்கு முன்னால துவாரம் நாசனம் ஆத்மனா, அந்த இடத்துல நாசனம் சொன்னா புருஷார்த்த யோக்கியதை இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு ஆப்போசிட் சித்தின்னு என்ன அர்த்தம், புருஷார்த்த யோக்கியதை, மோட்சத்துக்கும் உயர்ந்ததான நிலை அடைவதற்கும் யோக்கியனாகிறான். புருஷார்த்த யோக்கியதா மாப்னோதி, அயல் சித்தி மாப்னோதினா புருஷார்த்த யோக்கியதையை அடைகிறான். அப்புறம் நாபி அஸ்மின் லோகே, அப்படி பண்ணாதவனுக்கு இந்த லோகத்துல சுகமும் இல்ல. நாபி பரம் பிரகிருஷ்டாம் கதியும் ஸ்வர்கம் மோட்சம் வா, இதை விடலைன்னா சொர்க்கமும் இல்ல மோட்சமும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. ஆகையால் இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்றேன், கடைசியில் எங்களை வெச்சுட்டு போறேன் என்ன இல்லப்பா. தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய காரிய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இஹர்ஹசி தஸ்மாத் ஆயால் சாஸ்திரம் பிரமாணம் தே. வேதம் தான் உனக்கு பிரமாணம். ஒரு காரியத்தை நம்ம பண்ணலாமா பண்ணப்படாதா, இது பெரிய டவுட்டா இருக்கு சார். என்ன பண்றது, சில பேர் பண்ணிட்டு இருக்கா, சில பேர் பண்ணாம இருக்கா, இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா, நமக்கு எது வசதியும் அந்த பக்கம் போவோம் இப்படி மனசு சொல்றது. சோ என்ன பண்றது, போய் சொல்லப்படாது, பத்து பேர் போய் சொல்றாடே அவனும் சௌக்கியமா தானே இருக்கான், இப்படின்னா மனசு தோன்றது அவன் தான் சௌக்கியமா இருக்கான், சரி அப்படிதான் இருக்கான் லோகத்தில் அப்படி இருக்க என்ன பண்றது. ஆகையால் இப்படி வரும் பொழுது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டைலமா வரும் பொழுது சொல்ற, தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே, நாலு பேர் போன வழி உனக்கு பிரமாணம் இல்ல, சாஸ்திரம் பிரமாணம். ஆகையால் சாஸ்திரம் வேதம் எப்படி சொல்றதோ அப்படி நடந்துக்கும். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய அகாரியம் வியவஸ்திதோ, எது செய்யணுமோ எதை செய்யப்படாதோ இந்த ரெண்டுக்கும் சாஸ்திரம் தாம்பா பிரமாணம். ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம், சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ என்கிறதை அறிந்து கர்ம கர்த்தும் யஹர்ஹசி நீ உன்னுடைய செயல்களை எதை பண்ணணுமோ இதை பண்ணுங்கோ, அதை பண்ண தகுந்தவனாக ஆவாய் அப்படிங்கிற சாஸ்திரம் தான் பிரமாணம்னு சொல்லியிருக்க. இந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பதினாறாவது ரொம்ப நாளாக சொல்லியிருக்கோம், ரொம்ப நாளாக நடுவில் நிறைய லீவு வந்திருக்கு. அதனால இந்த பதினாலாவது முதல்ல இருந்து என்னன்றது இருக்குன்னு பார்த்துட்டு இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பதினேழாவது அத்தியாயம் இத்தனையும் ஆனப்புறம் அவன் ஒரு டவுட் கேட்டான், எனக்கோ வேதம் தெரியாது, வேதத்தை பார்த்து அர்த்தம் புரியாது. நீங்க வேதம் பார்த்து அர்த்தம் புரிஞ்சுட்டு இதை நல்லதா கேட்டதா பார்த்துட்டு அப்புறம் தான் பண்ணுங்கிறேன். நான் ஒரு காரியம் பண்ணணும் சார், இன்னைக்கு இதை பண்ணணும்னு எதை எப்படி பண்ணணும்னு தெரியல. சரி, இதை நிறுத்திவி, வேதத்தை படிச்சு விட்டு ஆரம்பிச்சு ஆகிற காரியமா இது எப்படின்னு கேட்டான். பதினேழு அத்தியாயத்துல நம்ம கீதையை ரசிச்சு படிச்சதுக்கு புரியும், நீங்க வேதத்தெல்லாம் வாசித்து புரிஞ்சுட்டு அப்புறம் ஆரம்பிங்க, இது நடக்கிற காரியமா இது அப்படின்னு கேட்டான். அப்ப என்ன பண்றதுன்னு, வேதத்தை தெரிஞ்சின்றவா பெரியவா யார் இருக்காளோ அவளை கேட்டு பண்ணு, கேட்டு நீ படிக்காத பண்ணாலும் எப்படி பண்ணணும் கேட்டு பண்ணினாலும் பிரயோஜனம் பண்ணு அப்படின்னு அந்த டவுட் கேன்சல் பண்றதுக்காக பதினேழாவது அத்தியாயம் மேல. அதனால உங்களை எப்பவும் விட மாட்டார், நீங்களா பகவானுடைய புடிச்சுக்கிற பரியந்தம் உங்களை விட போறது இல்லை, மோட்சம் வர வரைக்கும் உங்களை கீதை விட போறது இல்லை, அப்படி மேல போறது